லூக்கா அதிகாரம் 23. அந்தக் கூட்டம் முழுவதும் எழுந்து நின்று இயேசுவை பிலாத்துவிடம் அழைத்துச் சென்றது. அவர்கள் இயேசுவை பழிக்க ஆரம்பித்தார்கள். பிலாத்துவிடம் அவர்கள்,
நமது மக்களை குழப்புகிற செய்திகளை கூறுகிறபடியால் இந்த மனிதனை நாங்கள் பிடித்து வந்தோம். ராயனுக்கு வரி கொடுக்க கூடாதென்று அவன் கூறுகிறான். அவன் தன்னை கிறிஸ்துவாகிய ராஜா என்று அழைக்கிறான்
என்றனர். பிலாத்து இயேசுவிடம்,
நீ யூதரின் ராஜாவா
என்று கேட்டான். இயேசு,
ஆம், அது சரியே
என்றார். அதைக் கேட்ட பிலாத்து தலைமை ஆசாரிடமும் மக்களிடமும்,
இந்த மனிதனிடம் தவறு எதையும் நான் காணவில்லையே
என்றான். அவர்கள் மீண்டும் மீண்டுமாக,
இயேசு மக்களின் மத்தியில் அமைதியின்மையை உருவாக்கிக் கொண்டுள்ளான். யூதேயாவை சுற்றிலும் அவன் போதிக்கிறான். அவன் கலிலேயாவில் ஆரம்பித்து இங்கு வந்திருக்கிறான்
என்றார்கள். அதைக் கேட்ட பிலாத்து,
இயேசு கலிலேயாவிலிருந்து வந்தவரா
என்று வினாவினான். பின்பு ஏரோதின் அதிகாரத்துக்குட்பட்ட பகுதியிலிருந்து இயேசு வருவதை அறிந்தான். அப்போது ஏரோது எருசலேமில் இருந்தான். எனவே பிலாத்து இயேசுவை அவனிடம் அனுப்பினான். இயேசுவை பார்த்ததும் ஏரோது மிகவும் மகிழ்ச்சி அடைந்தான். அவரை பற்றி அவன் அதிகமாக கேள்விப்பட்டிருந்தபடியினாலும் இயேசு ஏதேனும் ஓர் அதிசயம் செய்வாரா என பார்க்க விருப்பப்பட்டிருந்தபடியினாலும் அவரை காண வெகுநாளாக விருப்பம் கொண்டிருந்தான். இயேசுவிடம் பல கேள்விகளை கேட்டான் ஏரோது. ஆனால் இயேசு ஒன்றுமே கூறவில்லை. தலைமை ஆசாரியரும் வேதபாரகரும் அங்கே நின்று கொண்டிருந்தார்கள். அவர்கள் இயேசுவுக்கு எதிரானவைகளை உரக்கக் கூறிக்கொண்டிருந்தார்கள். ஏரோதுவும் அவனது வீரர்களும் இயேசுவை பார்த்து நகைத்தார்கள். ராஜாவுக்குரிய ஆடைகளை அணிவித்து அவரை எள்ளி நகையாடினார்கள். பின்பு ஏரோது இயேசுவை பிலாத்துவிடமே திரும்ப அனுப்பினான். முன்னர் பிலாத்துவும் ஏரோதுவும் பகைவர்களாக இருந்து வந்தனர். ஆனால் அன்று ஏரோதுவும் பிலாத்துவும் நண்பர்களாயினர். தலைமை ஆசாரியரையும் யூத அதிகாரிகளையும் மக்களோடு கூட பிலாத்து அழைத்தான். பிலாத்து அவர்களை நோக்கி,
நீங்கள் இந்த மனிதனை என்னிடம் அழைத்து வந்தீர்கள். மக்களின் நடுவில் அமைதி இன்மையை விளைவிக்கிறான் என்று சொன்னீர்கள். ஆனால் உங்களுக்கு முன்பாக நான் நியாயம் தீர்த்தேன். அவன் செய்ததாக நான் எந்த குற்றத்தையும் கண்டுபிடிக்க முடியவில்லை. நீங்கள் புகார் சொல்லுகிற காரியங்களில் இயேசு குற்றவாளியாக்கப்படவில்லை. மேலும் ஏரோதுவும் அவரிடம் தவறு எதுவும் காணவில்லை. மீண்டும் இயேசுவை நம்மிடமே திருப்பி அனுப்பினான் ஏரோது. அவருக்கு மரண தண்டனை தர தேவையில்லை. எனவே நான் அவரை சிறிய தண்டனை ஏதேனும் கொடுத்து விடுவித்து விடுவேன்
என்றான். ஆனால் மக்கள் அனைவரும்,
அவனை கொல்லுங்கள், பரபாசை விடுதலை செய்யுங்கள்
என்று சத்தமிட்டனர். நகருக்குள் கலகம் விளைவித்ததற்காக ஏற்கனவே சிறையில் அடைக்கப்பட்டிருந்த மனிதன் பரபாஸ், அவன் சிலரை கொன்றும் இருந்தான். பிலாத்து இயேசுவை விடுதலை செய்ய விரும்பினான். எனவே பிலாத்து மீண்டும் அவர்களை நோக்கி இயேசுவை விடுவிப்பதாக கூறினான். ஆனால் அவர்கள் மீண்டும் உரத்த குரலில்,
அவனை கொல்லுங்கள், அவனை சிலுவையில் அறைந்து கொல்லுங்கள்
என்றார்கள். மூன்றாம் முறை பிலாத்து மக்களை நோக்கி,
ஏன், அவன் என்ன தவறு செய்தான்? அவன் குற்றவாளி அல்ல. அவனை கொல்வதற்கேற்ற காரணம் எதையும் நான் காணவில்லை. எனவே அவனுக்கு சிறிய தண்டனை கொடுத்து அவனை விடுதலை செய்வேன்
என்றான். ஆனால் தொடர்ந்து மக்கள் சத்தமிட்டார்கள். இயேசுவை சிலுவையில் அறைய வேண்டுமென வேண்டினார்கள். அவர்கள் மிகவும் உரத்த குரலில் சத்தமிட்டதைக் கேட்டதும் அவர்களின் விருப்பத்தின்படியே செய்ய முடிவெடுத்தான் பிலாத்து. மக்கள் அனைவரும் பரபாஸ் விடுதலை செய்யப்பட வேண்டுமென்று விரும்பினர். கலகம் விளைவித்ததற்காகவும் மக்களை கொன்றதற்காகவும் பரபாஸ் சிறையில் இருந்தான். பிலாத்து பரபாஸை விடுவித்தான். கொல்லப்படும் பொருட்டு இயேசுவை மக்களிடம் பிலாத்து ஒப்படைத்தான். மக்களும் அதையே விரும்பினர். இயேசுவை கொல்லும் பொருட்டு வீரர்கள் வெளியே அழைத்துச் சென்றனர். அப்போது வயல்களிலிருந்து நகருக்குள் ஒரு மனிதன் வந்து கொண்டிருந்தான். அவன் பெயர் சீமோன். அவன் சிரேனே நகரைச் சேர்ந்தவன். இயேசுவின் சிலுவையை சுமந்து அவரை தொடர்ந்து வருமாறு சீமோனை வீரர்கள் வற்புறுத்தினார்கள். பலரும் இயேசுவை தொடர்ந்தனர். சில பெண்கள் வருந்தி அழுதனர். அவர்கள் இயேசுவுக்காக கவலைப்பட்டனர். ஆனால் இயேசு திரும்பி அப்பெண்களை நோக்கி,
எருசலேமின் பெண்களே, எனக்காக அழாதீர்கள், உங்களுக்காகவும் உங்கள் பிள்ளைகளுக்காகவும் அழுங்கள். ஏனெனில் பிள்ளைகளை பெற முடியாத பெண்கள் ஆசீர்வதிக்கப்படுகிறார்கள் என்றும், பிள்ளைகள் இல்லாத பெண்கள் ஆசீர்வதிக்கப்படுகிறார்கள் என்றும் மக்கள் பேசப்போகும் காலம் வரும். அப்போது மக்கள் மலையை நோக்கி, எங்கள் மேல் விழு என்பார்கள். சிறு குன்றுகளை நோக்கி, எங்களை மறைத்துக்கொள் என்று சொல்ல தொடங்குவார்கள். வாழ்க்கை நன்றாக இருக்கும்போது மக்கள் இவ்வாறு நடந்து கொண்டால் தீமையான காலம் வரும்போது என்ன நிகழும்
என்றார். கொல்லப்படுவதற்காக இரண்டு குற்றவாளிகளும் இயேசுவோடு வழிநடத்திச் செல்லப்பட்டார்கள். இயேசுவும் அக்குற்றவாளிகளும் கபாலம் என்று அழைக்கப்பட்ட இடத்துக்கு அழைத்துச் செல்லப்பட்டார்கள். அங்கு வீரர்கள் இயேசுவை சிலுவையில் அறைந்தார்கள். குற்றவாளிகளையும் சிலுவையில் அறைந்தார்கள். ஒரு குற்றவாளியை இயேசுவின் வலது பக்கத்திலும், இன்னொரு குற்றவாளியை இயேசுவின் இடது பக்கத்திலும் சிலுவையில் அறைந்தார்கள். இயேசு,
தந்தையே, என்னை கொல்கிற இந்த மக்களை மன்னித்தருளுங்கள். அவர்கள் செய்து கொண்டிருப்பதை அவர்கள் அறியாமல் இருக்கிறார்கள்
என்றார். இயேசுவின் ஆடைகளை எடுப்பது யார் என்று சீட்டு போட்டு பார்த்தார்கள். இயேசுவை பார்த்தபடி மக்கள் நின்றனர். யூத அதிகாரிகள் இயேசுவை பார்த்து நகைத்தனர். அவர்கள்,
தேவனால் தேர்ந்தெடுக்கப்பட்ட கிறிஸ்து என்றால் அவனே தன்னை காப்பாற்றிக் கொள்ளட்டும், அவன் பிற மக்களை காப்பாற்றவில்லையா
என்றார்கள். வீரர்களும் கூட இயேசுவை பார்த்து சிரித்து எள்ளி நகையாடினார்கள். அவர்கள் இயேசுவை நெருங்கி புளித்த திராட்சை ரசத்தை கொடுத்தனர். வீரர்கள்,
நீ யூதர்களின் ராஜாவானால் உன்னை காப்பாற்றிக்கொள்
என்றனர். சிலுவையில் மேல் பகுதியில் இவன் யூதர்களின் ராஜா என்ற சொற்கள் எழுதப்பட்டிருந்தன. சிலுவையில் அறையப்பட்ட குற்றவாளிகளில் ஒருவன் இயேசுவுக்கு எதிராக தீய சொற்களை சொல்லிக் கொண்டிருந்தான்.
நீ கிறிஸ்து அல்லவா, உன்னை காப்பாற்றிக்கொள், எங்களையும் காப்பாற்று
என்றான். ஆனால் இன்னொரு குற்றவாளி அவனை தடுத்தான். அவன்,
நீ தேவனுக்கு பயப்பட வேண்டும், நாம் எல்லோரும் விரைவில் இறந்து போவோம், நீயும் நானும் குற்றவாளிகள், நாம் செய்த குற்றங்களுக்கான விலையை கொடுக்க வேண்டியிருப்பதால் நீயும் நானும் கொல்லப்பட வேண்டியவர்கள், ஆனால் மனிதரோ எந்த தவறும் செய்ததில்லை
என்றான். பின்பு இக்குற்றவாளி இயேசுவை நோக்கி,
இயேசுவே, உங்கள் ராஜ்யத்தை ஆரம்பிக்கும் போது என்னை நினைவு கூர்ந்து கொள்ளுங்கள்
என்றான். இயேசு அவனை நோக்கி,
கவனி, நான் சொல்வது உண்மை என்று நீ என்னோடு சேர்ந்து பரலோகத்தில் நிற்பாய்
என்றார். அப்போது மதிய வேளை. ஆனால் மதிய நேரம் பின்பு 3 மணி வரையிலும் அப்பகுதி முழுவதும் இருள் சூழ்ந்திருந்தது. சூரியன் தென்படவில்லை. தேவாலயத்தின் திரை இரண்டாக கிழிந்தது. இயேசு,
பிதாவே, என் ஆவியை உம்மிடம் தருகிறேன்
என்னும் வார்த்தையுடன் இறந்தார். அங்கு நின்ற இராணுவ அதிகாரி நடந்தவற்றையெல்லாம் பார்த்தான். அவன்,
இந்த மனிதன் உண்மையிலேயே தேவகுமாரன்தான் என்பதை அறிவேன்
என்று கூறியவாறே தேவனை வாழ்த்தினான். இதை பார்க்கவென்று நகரத்திலிருந்து பலரும் வந்திருந்தார்கள். பார்த்ததும் துயர மிகுதியால் மார்பில் அறைந்தபடி வீட்டுக்கு திரும்பினார்கள். இயேசுவுக்கு மிகவும் நெருக்கமான நண்பர்கள் அங்கு இருந்தார்கள். கலிலேயாவில் இருந்து இயேசுவை தொடர்ந்து வந்த சில பெண்களும் அங்கே இருந்தார்கள். அவர்கள் சிலுவைக்கு சற்றே தொலைவில் இவற்றை பார்த்தபடி நின்று கொண்டிருந்தார்கள். அரிமத்தியா என்னும் நகரிலிருந்து ஒரு மனிதன் அங்கே வந்திருந்தான். அவன் பெயர் யோசேப்பு. அவன் நல்ல பக்தியுள்ள மனிதன். தேவனின் ராஜ்யத்தின் வருகையை எதிர்நோக்கியிருந்தான். யூதர் அவையில் அவன் ஒரு உறுப்பினன். பிற யூத அதிகாரிகள் இயேசுவை கொல்ல முடிவெடுத்தபோது அவன் அதை ஒப்புக்கொள்ளவில்லை. இயேசுவின் உடலை கேட்கும் பொருட்டு யோசேப்பு பிலாத்துவிடம் சென்றான். உடலை எடுத்துக்கொள்ள பிலாத்து யோசேப்புக்கு அனுமதி கொடுத்தான். எனவே யோசேப்பு சிலுவையிலிருந்து இயேசுவின் உடலை கீழே இறக்கி ஒரு துணியால் உடலை சுற்றினான். பிறகு பாறைக்குள் தோண்டப்பட்டிருந்த ஒரு கல்லறைக்குள் இயேசுவின் உடலை வைத்தான். அக்கல்லறை அதற்கு முன் பயன்படுத்தப்பட்டிருக்கவில்லை. அப்பொழுது ஆயத்த நாளின் இறுதிப்பகுதி நெருங்கியது. சூரியன் மறைந்த பிறகு ஓய்வு நாள் ஆரம்பிக்கும். கலிலேயாவிலிருந்து இயேசுவோடு வந்திருந்த பெண்கள் யோசேப்பை தொடர்ந்தனர். அவர்கள் கல்லறையை பார்த்தார்கள். இயேசுவின் உடல் உள்ளே கிடத்தப்பட்டிருந்த இடத்தையும் பார்த்தார்கள். இயேசுவின் உடலில் பூசுவதற்காக மனமிக்க பொருட்களை தயாரிப்பதற்காக அப்பெண்கள் சென்றார்கள். ஓய்வு நாளில் அவர்கள் ஓய்வெடுத்தார்கள். மோசேயின் சட்டம் இவ்வாறு செய்யுமாறு எல்லா மக்களுக்கும் கட்டளையிட்டிருந்தது.